நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இந்தியாவில் வரதட்சணை கொடுமை காரணமாக மணிக்கு ஒரு மரணம் நிகழ்வதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ள நிலையில் அதன் காரணம் குறித்த ஒரு பார்வை.
இந்திய சூழல் நீங்க பாத்தீங்கன்னா, இங்குள்ள சாதி வர்க்க அமைப்பு தன்னை பலப்படுத்திக் கொள்ள சாதிக்குள்ளேயே பொண்ணு தேடுது. இந்த ஒரு பின்னணியில அந்த பெண் வந்து இரு குடும்பங்களுக்கு இடையே வந்து ஒரு பரிவர்த்தனை பொருளா ஆக்கப்படுற. அப்ப அவளுக்கு அந்த இங்க உள்ள திருமண அமைப்பே அவளுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பையும் தர அமைப்பாக அது இல்லை.
இலங்கையின் அம்பாறை மாவட்டம் ஒலுவில் பகுதியில் புதிய துறைமுகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்திகள்.
துறைமுகம் வந்து இந்த ஊருக்கு அழிவா வந்து சேர்ந்துருக்கு. துறைமுகம் ஒன்று இருக்கும் ஒழியே இந்த ஊர் இருக்காது. கரையோரங்கள் இந்த ஆபர் பந்தத்தால் அழியப்பட்டு அந்த வளங்கள் அழியப்பட்டு
ஆபர் சுரக்கப்படுது. ஆனா அங்க ஒரு வெள்ளோட்டமாக எந்த ஒரு கப்பலும் வந்ததும் இல்லை, போனதும் இல்லை.
சச்சின் டெண்டுல்கர் தனது 200வது டெஸ்ட் போட்டியை இந்தியாவிலேயே விளையாட வழி செய்யும் கிரிக்கெட் வாரியம் எடுத்துள்ள முடிவு, பர்மிய தமிழர்கள் பற்றிய தொடரின் 3வது பகுதி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
1600 அதிகமான அதிகமான கொல்லப்பட்டதாக அமெரிக்காவில் நம்பப்படுகின்ற டமாஸ்கஸுக்கு அருகே கடந்த மாதம் நடந்த தாக்குதலில் நரம்பு மண்டலத்தை தாக்கவல்ல ஷரின் என்னும் இரசாயனம் இருந்ததற்கான பலமான ஆதாரம் தற்பொழுது கிடைத்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி அவர்கள் கூறியிருக்கின்றார்.
We now have evidence from hair and blood samples from first responders in East Damascus.
தாக்குதல் நடந்த இடத்துக்கு சென்ற அவசர பணியாளர்கள் எடுத்து வந்த தலைமுடி, ரத்தம் ஆகியவற்றின் மாதிரிகளின் சோதனை முடிவுகள் அந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட சரியான ரசாயன ஆயுதங்கள் குறித்த ஆதாரத்தை தந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை சிரியா குறித்த அமெரிக்கா காங்கிரஸ் முடிவெடுக்கும் வரை பொறுத்திருப்பதற்கு அதிபர் ஒபாமா தயங்குவதாக கூறியிருக்கின்ற சிரியா, சிரியா மீதான எந்த தாக்குதலும் ஈரான் மீதான ஆக்கிரமிப்பாகவும் பார்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது.
சிரியா மீதான நடவடிக்கைகள் தொடர்பில் நிலைப்பாடு ஒன்றை எடுப்பதற்காக அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கெய்ரோவில் கூடி ஆராய இருக்கின்றனர். சிரியாவில் சென்ற மாதம் நடந்ததாக தெரியும் ரசாயன தாக்குதலுக்கு அந்நாட்டின் அரசாங்கமே காரணம் என அரபு லீக் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆனாலும் சிரியாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுவதை ஆதரிப்பதாக அது இதுவரை வெளிப்படையாக தெரிவித்திருக்கவில்லை. அரபு லீக் கடுமையானதொரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது. இதனிடையே
Il 7 settembre in piazza San Pietro qui dalle ore 19
சிரியாவில் சமாதானம் வர வேண்டும் என்று வேண்டி செப்டம்பர் 7ஆம் தேதி தான் மேற்கொள்ளும் ஒருநாள் பிரார்த்தனையிலும் உண்ணாவிரதத்திலும் அனைத்து மத மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என போப்பாண்டவர் பிரான்சிஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார்.
இந்தியாவில் செல்வாக்குமிக்க ஆன்மீக தலைவர் ஒருவர் 16 சிறுமியை பாலியல் உறவுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மத்திய பிரதேசத்தில் அவரது பலத்த பாதுகாப்புடனான ஆசிரமத்தில் வைத்து 72 அசராம் பாபு என்ற அந்த சாமியார் கைது செய்யப்பட்டார். தான் மிகவும் சுகவீனமிட்டிருப்பதாக கூறி தான் கைது செய்யப்படுவதை அவர் தவிர்த்து வந்தார். சமூகத்தில் காமம் அதிகரித்து வருவதாக கூறி அதற்கெதிராக பிரச்சாரம் செய்து வந்த அவரை பின்பற்றுபவர்கள் இந்தியாவில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இவர் மீதான குற்றச்சாட்டு அரசியல் நோக்கம் கொண்டது என்று பாஜகவின் மூத்த உறுப்பினர்கள் உட்பட அவரது பல ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள்.
நுரையீரல் பாதிப்பு காரணமாக 12 காலமாக பிரட்டோரியா மருத்துவமனையில் இருந்து வந்த தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா வீடு திரும்பியிருக்கிறார். மண்டேலாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருப்பதாகவும், சில நேரங்களில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அது மோசமடைவதாகவும் தென்னாப்பிரிக்க அதிபர் அலுவலக இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கை கூறுகிறது. ஆனால் மருத்துவமனையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து தீவிர சிகிச்சைகளுமே வீட்டிலிருந்தபடியே அவருக்கு வழங்கப்படும் என மண்டேலாவின் மருத்துவர்கள் நம்புவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் விதமாக அவரது வீட்டில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரான மண்டேலாவுக்கு தற்போது 95
ஈராக்கில் இருக்கின்ற ஈரானிய மாற்றுக் கருத்தாளர்களுக்கான முகாமில் ஏற்பட்ட மோதலில் பலர் இறந்திருக்கின்றார்கள். ஈராக்கிய படைகள் தமது முகாமின் மீது செல் தாக்குதல் நடத்தியதாக மக்கள் முஜாஹிதீன் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஆனால் அந்த வன் செயலில் அங்கு வசிப்பவர்கள் தான் ஈடுபட்டார்கள் என்று ஈராக் கூறுகின்றது. அஷ்ரப் முகாமில் குறைந்தபட்சம் 30 கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பு கூறியிருக்கின்றது. அந்த முகாமில் இருந்த இந்த அமைப்பின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வேறு முகாம் ஒன்றுக்கு மாறிவிட்டார்கள். ஆனால் சிலர் மாத்திரம் இன்னும் அங்கிருக்கின்றார்கள். தம்மை பயங்கரவாதிகளாக பார்க்கின்ற ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துவதற்காக 1980 ஈராக்கில் இந்த அமைப்பினர் தளம் அமைத்திருந்தார்கள்.
ஜப்பானில் சுனாமி தாக்குதலுக்குள்ளாகி இழுத்து மூடப்பட்ட ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தில் கதிரியக்க நீர் கசிந்து வருகின்ற தொட்டியை சுற்றி ஏற்கனவே மதிப்பிடப்பட்டிருந்ததை விட 18 மடங்கு அதிகமான கதிரியக்கம் காணப்படுவதாக ஜப்பானிய அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். நீர் கசியும் தொட்டிக்கு அருகில் சனிக்கிழமை கணக்கிடப்பட்ட கதிரியக்கத்தின் அளவு 4 மணி நேரத்தில் ஒரு மனிதனை கொன்றுவிடக்கூடிய அளவாக இருக்கிறது என இந்த அணுமின் நிலையத்துக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவர் கூறினார்.
செய்தி அறிக்கையில் முதலாவதாக, இந்தியாவில் வரதட்சணை கொடுமை காரணமாக மணிக்கு ஒரு மரணம் நிகழ்வதாக உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்தியாவில் 2012 ஆண்டில் வரதட்சணை கொடுமை காரணமாக 8233 உயிரிழப்பு சம்பவங்கள் பதியப்பட்டுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் இன்று வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. 2007 ஆண்டு முதலே இந்த எண்ணிக்கை 8000 கூடுதலாகவே இருந்து வந்துள்ளது என்றும் அந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. வரதட்சணை கொடுமையால் பெண்கள் உயிரிழக்கும் அவலம் இந்தியாவில் நீடித்து வருவது பற்றி பெண்ணுரிமை ஆர்வலரும் எழுத்தாளருமான வா கீதா அவர்களிடம் கேட்டார் சாதாத்.
மானுடவியலாளர்கள் சொல்லுவாங்க, காலங்காலமா பெண் வந்து ஒரு பரிவர்த்தனை பொருளா தான் இருக்கிறா. இரண்டு ஆண்களுக்கு இடையிலான ஒரு சமன்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள். வந்து ஒருத்தர் கொடுக்க மற்றவர் வாங்க, அவர்களுக்குள்ளே உள்ள உறவை வந்து உறுதிப்படுத்திக்க அவன் வந்து பயன்பாட்டு பொருளாக வந்து ஆக்கப்படுறான்னு சொல்லிட்டு. இந்திய சூழல் நீங்க பாத்தீங்கன்னா, இங்குள்ள சாதி வர்க்க அமைப்பு தன்னை பலப்படுத்திக் கொள்ள சாதிக்குள்ளேயே பொண்ணு தேடுது, சமுதாய சூழலை சார்ந்த பொண்ணு தேடுது. அப்ப அந்த ஒரு பின்னணியில அந்த பெண் வந்து இரு குடும்பங்களுக்கிடையே, இரு குலங்களுக்கிடையே வந்து ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு பரிவர்த்தனை பொருளா ஆக்கப்படுறா. அப்ப அவளுக்கு அந்த இங்க உள்ள திருமண அமைப்பே அவளுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பையும் தர அமைப்பாக அது இல்லை. இது ஒரு அடிப்படையான காரணம். இந்த காலச்சூழலோட அதை பொருத்தி பார்க்கும்போது இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து பெண்களை வந்து அவங்க வந்து கல்யாணத்துக்காக வந்து பெண் பார்க்கும் பொழுதோ அல்லது என்ன பெண் வேணும்னு கேட்கும் பொழுதோ அந்த பெண்ணின் குடும்பத்தின் மூலமாக ஒரு ஆண் தன்னுடைய குடும்ப நிலையை எந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ள முடியுங்கிறத யோசிக்கிறாரு. வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு அரசு வேலைக்கு போனோம்னா இவ்வளவு கையூட்டு தொகை வந்து எனக்கு தேவைப்படுது, அதை வருங்கால மாமனார் வந்து கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு அப்பட்டமான பேரம் பேசுதல்ல இருந்து இது தொடங்குது. திருப்பூர் மாதிரியான தொழில் நகரங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சாதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க மனைவி கொண்டு வரக்கூடிய வரதட்சணையை வச்சுக்கிட்டு தான் சிறு தொழில்களை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இந்த சமுதாயத்தினுடைய பொருள் பரிவர்த்தனை அதோட சேர்ந்து வந்து பெண்ணுக்கு அந்த மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுது. குடும்பங்களும் பல நேரங்கள்ல இந்த சாதி கட்டுக்கோப்புக்குள்ள மன வாழ்க்கையை முடிச்சிடணுங்கிறதுனால எப்படியாவது கட்டி கொடுத்துடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. முதல்ல போய் சொல்லி அப்படி இப்படி சொல்லி இவ்வளவு கொடுக்குறோம் இவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லி ஏதோ ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு பின்னால அது செய்ய முடியாத போகும்போது பிரச்சனை வருது.
படித்தவர்கள் மத்தியிலும் பணக்காரர்கள் மத்தியிலும் கூட இன்னைக்கு இந்த வரதட்சணை கொடுமையும் அது சம்பந்தமான உயிரிழப்புகள் நடக்கும் அளவுக்கு கூட அந்த விஷயங்கள் போகுது அப்படிங்கறதா தான் தகவல் சொல்லுது. அந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
என்னன்னா, படிப்புக்கும் வேலை போறதுக்கும் வந்து நம்ம ஒரு காலத்துல நினைச்சோம் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா பெண்கள் ஒரு ஓரளவுக்கு சுதந்திரமாயிருவாங்க, அவங்களுக்கான இடத்தை அவங்களால உறுதி செஞ்சுக்க முடியும் நம்ம யோசிச்சோம் ஒரு காலகட்டத்துல. ஆனா ஒண்ணு நல்லா தெரிய வருது, இன்னைக்கு பெண்ணுடைய இலக்கு, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம்ல, வயசானா இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம்ல. பெண்ணுடைய இலக்கு வந்து திருமணம் குடும்பம்னு இருக்கிற வரைக்கும் அவங்க என்னதான் படிச்சாலும் என்னதான் வேலைக்கு போனாலும் அதுல அவங்க வகிக்கக்கூடிய பங்கு, அவங்களுக்குள்ள மதிப்பு, அதை வச்சுதான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இங்க சில டெக்ஸ்டைல் மில்ஸ்ல எல்லாம் இந்த பகுதியில சுமங்கலி திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. நேரடியா சம்பளம் கொடுக்காம பொம்பளை பிள்ளைங்களுக்கு வரதட்சணைக்கான ஒரு சேமிப்பா பணத்தை சேர்த்து வச்சு அவங்க வேலையை விட்டு போகும்போது கொடுப்பாங்க. அப்ப வேலைக்கு போறதே வந்து தன்னை காப்பாத்திக்கவோ அல்லது தன் குடும்பத்துக்காக ஏதாவது செய்யவோ இல்ல, தனக்கான வரதட்சணையை சம்பாதிக்கதான் அப்படிங்கிற மாதிரி இந்த சமுதாயம் ஏத்துக்குது அதை. அப்ப நீங்க வேலைக்கு போறதுனால இங்க எந்த ஒரு அதனால வந்து ஒரு பெண் சுதந்திரம் ஆயிடுவாங்கிறது அப்படியே நம்மளால சொல்ல முடியல.
எழுத்தாளர் வாகீதா. 1961 ஆண்டு முதலே வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இந்தியாவில் அமலில் இருந்து வருகிறது என்றாலும் தொடர்ந்தும் வரதட்சணை சாவுகள் ஏன் அதிக அளவுக்கு நடக்கிறது, அதை எப்படி அனுமதிக்கப்படுகிறது என்று குறித்து மூத்த வழக்கறிஞரும் பெண் உரிமை ஆர்வலருமான ஆர் வைகை அவர்களிடம் கேட்டார். மீண்டும் சாதாத்.
சட்டம் வந்து பேப்பர் மாற்றத்துல இருந்தா போதாது, சட்டத்தை வந்து யதார்த்தமா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அதை பிரதிபலிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வேணுமோ அது வந்து சமுதாயத்துல இருக்கிற முன்னோடிகள் எடுக்க வேணும், அதே சமயத்துல அரசாங்கமும் எடுக்க வேண்டும் இல்லையா. அரசாங்கம் அதுவும் தவிர உயர்மட்டத்துல இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு ஃபண்ட்ஸ் வழங்குவதில்லை, அவங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் கொடுக்கறது கிடையாது, சஃபிஷியன்ட் பவர்ஸ் கொடுக்கறது கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வரதட்சணை கொடுமையை பத்தி நீங்க ஒரு பதிவு செய்யணும்னு நினைச்சா கூட ஒரு கம்ப்ளைண்ட், போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான், இதெல்லாம் நீங்க சட்டப்படுத்தாதீங்க, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மைகள்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி அதை ஒரு திடீர்னு ஒரு பெரிய ரெவல்யூஷனைஸ்டு சொசைட்டியாக நம்மளுடைய சமுதாயம் மாறும் நம்ம நினைக்க முடியாது.
அதே நேரத்துல கன்விக்ஷன் ரேட்ஸ், அதாவது வந்து வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க வந்து அதற்காக தண்டிக்கப்படுவது என்பதும் மிக குறைந்த அளவில், கிட்டத்தட்ட 32-33% தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. சட்ட அமலாக்கத்திலையும் இந்த நீதி பரிபாலனை அம்சங்கள்லையும் வந்து குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு நிறைய இடம் இருக்குதுன்னு ஒரு சட்டத்தரணியை நீங்கள் நினைக்கிறீங்களா?
ஆமாம், நிச்சயம். ஏன்னா ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப வீக்காக இருக்கும், இரண்டாவது அதெல்லாம் வந்து போலீஸோட ஆட்டிடியூடு, இது போலீஸோட ஆட்டிடியூடு நீதிபதிகளோட ஆட்டிடியூடு இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து நீங்க எப்படி இந்த ஒரு கிரிமினல் கேஸ் வந்து கடைசியில முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்ங்கிறத நிர்ணயம் பண்ணுது. அப்போ அவங்களுடைய ஆட்டிடியூடே வந்து ஒரு பேட்ரியாக்கிய பிரதிபலிக்கும் போது நீங்க வந்து நியாயம் கிடைக்கும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது ரொம்ப கஷ்டம்.
சென்னையில் உள்ள மூத்த வழக்கறிஞர் ஆர் வைகை. இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டம் ஒலுவில் பகுதியில் புதிய துறைமுகமும் மட்டக்களப்பில் ஒரு புதிய பாலமும் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த துறைமுகத்தால் எந்த அளவுக்கு பயன் இருக்கும் என்றும் கேள்விகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
போரினால் அழிந்து போன கிழக்கு மாகாணத்தில் அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகளினால் மக்கள் நன்மைகளை அடைந்து வருவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருகோணமலை மட்டக்களப்பு நெடுஞ்சாலையில் பனிச்சென்கேணி பாலத்தையும் திறந்து வைத்து அங்கு
உரையாற்றினார். சுனாமியின்
மூலமாக, பயங்கரவாதத்தின் மூலமாக உங்களுக்கு இல்லாமல் போன உயிர்களை தவிர இல்லாமல் போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு மாத்திரமல்ல நாட்டிலுள்ள அனைத்து பகுதி மக்களுக்கும் எல்லா விஷயத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கடமை
என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று மாலை அம்பாறை மாவட்டத்தில் மீன்பிடி மற்றும் வர்த்தக துறைமுகங்களை உள்ளடக்கிய ஒலுவில் துறைமுகத்தையும் திறந்து வைத்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மறைந்த தலைவர் MHM அஸ்ரப், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க பதவிக்காலத்தில், அதாவது 1994 தொடக்கம் 2000 வரை புனர்வாழ்வு மற்றும் துறைமுக அபிவிருத்தி அமைச்சராக பதவி வைத்த போது இந்த துறைமுகத்துக்கான வேலைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கையில் 6வது துறைமுகமாக விளங்கப் போகும் ஒலுவில் துறைமுகம் தொடர்பாக அந்த பகுதி மக்கள்,
துறைமுகம் வந்து இந்த ஊருக்கு அழிவா வந்து சேர்ந்துருக்கு, துறைமுகம் ஒன்று இருக்கும் மொழியே இந்த ஊர் இருக்காது, கரையோரங்கள் இந்த ஆபர் பந்தத்தால் அழியப்பட்டு அந்த வளங்கள் அழியப்பட்டு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. மண்ணெல்லாம் அரிச்சு கொண்டு மைக்க பகுதிக்கு போகுது, அட்டாளச்சின பாலவரைக்கு போய் கொண்டு இருக்கும்.
ஹாம்பர் சுரக்கப்படுது, ஆனா அங்க ஒரு வெள்ளோட்டமாக எந்த ஒரு கப்பலும் வந்ததும் இல்லை போனதும் இல்லை. இந்த நிலையில இந்த ஹாம்பர் என்ன நிலை அடையும் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியாத நிலையில உள்ளோம். சிறப்பு விழாவோட நின்றாலும் நின்றலாம், ஆனால் ஏற்கனவே பிஷிங் ஹாம்பரும் கொமர்ஷியல் ஹாம்பரும் இரண்டும் சேர்ந்துதான் உருவாக்கப்படுவதாக வாக்குறுதி அளித்து விட்டு இன்றைக்கு அந்த பிஷிங் ஹாம்பர் மட்டும் செயல்பட போகுது
என்று அந்த பகுதி மக்கள் சிலர் தமது கருத்துக்களை வெளியிட்டனர். அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர்களை பொறுத்தவரை தங்களுக்கென்று தனியான மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றார்கள். ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் சங்கத்தின் தலைவர் MSM நசீர்,
நாங்கள் இவ்வளவு காலமும் சுமார் 7-8 தான் தொழிலை மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தோம். எதிர்காலத்தில் இந்த மீன்பிடி துறைமுகம் திறப்பதனால் 12 தொடர்ந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடிய பாரிய நன்மைகள் உண்டு. வாழைச்சேனைக்கு அல்லது திருகோணமலைக்கு அல்லது அம்பாந்தொடைக்கு தான் வள்ளங்களை பாரிய பிரச்சனைக்கு மத்தியில் கொண்டு சென்றுள்ளோம். ஆனால் இந்த துறைமுகம் எங்களுக்கு திறக்கப்படுவதனால் எமது பொருட்களை வள்ளங்களையும் பக்கத்திலே பாதுகாத்து நாங்கள் எந்த நேரமும் தொழிலுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக உள்ள ஒரு மிகவும் சந்தோஷம் அடைந்துள்ளோம்.
மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்தவரை மாவட்ட மீனவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கலாம், ஆனால் வர்த்தக துறைமுகத்தை பொறுத்தவரை குறிப்பாக அம்பாறை மாவட்ட மக்களின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு தற்போது உதவும் என்று எதிர்பார்க்க முடியாது என்கின்றார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் AAM நுஃபைல்.
மூலப்பொருட்கள், விளையத்தில பொருட்கள் அல்லது இடைநிலை பொருட்கள், இறுதிப் பொருட்கள் என்று ஏற்றுமதி இறக்குமதி என்ற அளவில் வந்தால்தான் இதில் ஏதாவது பொருளாதார பலாபலங்களை நாங்கள் உடனடியாக எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் நான் நினைக்கவில்லை இந்த ஹாபர் மூலமாக கிடைக்கும் என்று, வாய்ப்பு மிக குறைவு என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதனால இந்த அரசியல் தலைவர்கள் அல்லது திட்டம் வகுப்பாளர்கள் சொல்வது போல இந்த திட்டத்தின் மூலம் இந்த பிரதேசத்துக்கு பாரிய நன்மை கிடைக்கும் என்று சொல்வது உண்மையிலேயே அது அபத்தமானது. இவ்வளவு விரைவாக எதிர்பார்ப்பதன் மூலம் அது நாங்கள் ஏமாற்றத்தை தான் எங்களுக்கு அது தரக்கூடியதாக இருக்கும்
என்றும் கூறிய அவர், இந்த துறைமுகம் நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள மற்றுமர் சுமையாகவே இருக்கும் என்றும் தனது கருத்தில் அவர் குறிப்பிட்டார்.
நமது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட செய்தியாளர் உதயகுமார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் திருகோணமலை மாவட்டம் மூதூர் பகுதியைச் சேர்ந்த ரிசானா நஃபீக்கு நினைவாக அறக்கட்டளை ஒன்று இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவரது விடுதலைக்கு முயற்சிகளை எடுத்திருந்த டாக்டர் ஹிஃபாயா இஃப்திகர் அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
செப்டம்பர் 1st அந்த ரிசானா ஃபவுண்டேஷன் நாங்கள் ஆரம்பித்து வச்சோம். அதில் முக்கிய நோக்கம் என்னென்னா, இனிமேல் ஒரு ரிசானா உருவாகக்கூடாது என்ற உண்டு. அடுத்தது, இதால் ரிசானாட ஃபேமிலியோ மூதூரோ மாத்திரமில்லை, இலங்கையில் உள்ள அனைவருக்கும் சின்ன சின்ன உதவிகள் சேர்ந்து நாங்கள் செய்ய வேணும். அவர் சின்ன பிள்ளைகளுக்கு படிக்கிறது, கல்வி வளர்ச்சி, அடுத்தது பணிப்பெண்களாக போகாமல் இதில் இருந்து கைத்தொழில் செய்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்ற முக்கிய நோக்கங்கள் தான் இதில் அமைஞ்சிருக்குது. அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை முயற்சி செய்து அதை இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர வேணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம்.
இப்போ இதுக்கான நிதியுதவி போன்றவெல்லாம் யார் செய்கிறாங்க? இதை ஏற்பாடு
இதுவரையில் அப்படியான எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. இது ஆரம்பம் மாத்திரம். அதில் இந்த ஒரு மூன்று பிள்ளைகளுக்கு, ஒரு தமிழ் பேசுகிற ரெண்டு பிள்ளைகளுக்கும் சிங்கள மொழி பேசுகிற ஒரு பிள்ளைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அதை யாரோ ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க, சாதாரண மக்கள். அது ஒரு நாங்கள் ஒரு தையல் மெஷின் கொடுத்தோம், அது இறந்து போன ஒரு கமாண்டர்ட ஒய்ஃபுக்கு கொடுத்தோம். அதை மாதிரி சின்ன சின்ன உதவிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கே தவிர எந்தவித நிதியுதவியும் எங்கிருந்தும் இது வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷனுக்கு வரல. ஓ, எல்லாரும் சேர்ந்து உதவி செய்தா இலங்கையில் உள்ள அனைவரும் பிரயோசனப்படுற மாதிரி தான் இந்த ரிசானா ஃபவுண்டேஷன் அமையும்.
ரிசானா போன்ற பெண்கள் வந்து வறுமையாலையும் வீணியமன காரணங்களாலும் வெளிநாட்டுக்கு போகிறதை தடுக்கிறதுக்கு இந்த அமைப்பினால ஒரு நடவடிக்கையை திருப்திகரமாக மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா?
நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போம். எல்லாரையுமே போக வேணாம்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு எங்களால முடியாது. வறுமையின் காரணமாகத்தான் போறாங்க. அட்லீஸ்ட் வயது குறைந்தவர்கள், ஒரு ட்ரைனிங் இல்லாதவர்கள், அப்படியானவையாக தடுத்து போக வேணும்ன்ற ஒரு நிலையில் உள்ளவங்க நல்ல விதத்துல ட்ரைனிங் கொண்டு எடுத்து அந்த மொழியை படிச்சு சட்டத்திட்டங்களை அறிஞ்சு கொண்டு போனா அதால வர விளைவுகள் குறைவு தானே. அதுதான் மெயின் நோக்கம். அது ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், வயது குறைந்தவர்கள் போகிறத தடுக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான நோக்கம்.
டாக்டர் ஹிஃபாயா இஃப்திகர், செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்தது ஒரு விளையாட்டுச் செய்தி. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று கொல்கத்தாவில் நடைபெற்றது. இந்த கூட்டம் மற்றும் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அங்கு சென்றிருந்த இந்து பத்திரிகையின் செய்தியாளர் சபாநாயகன் அவர்களிடம் கேட்டேன்.
இன்றைய செயற்குழு கூட்டத்தில் வந்து முக்கியம் சொல்ல வேண்டிய சமாச்சாரம் என்ன அப்படின்னா, இது கடைசியான செயற்குழு மீட்டிங்கு. இதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கு சென்னையில் வந்து செப்டம்பர் 29 நடக்கிறதாக முடிவு பண்ணியாச்சு. இது முடிவு வந்து காரணம் வந்து அந்த மீட்டிங்கை வந்து மிஸ்டர் சீனிவாசன், இப்போ இருக்கிற பிரசிடென்ட் தான் சேர்மனாக இருக்க போறாருன்னு அவரே சொன்னார் இன்றைக்கி. சென்னை இன்றைக்கி வந்து மீட்டிங்கில் வந்து ஜெகமோகன் டால்மியா சேரில் இருந்தார். இருந்தாலும் பிரசிடென்டோடைய கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டெச்சுட்டரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ண வேண்டியதுனால ஒரு கட்டத்தில் மிஸ்டர் சீனிவாசன் வந்து சேரில் உட்காந்து மீட்டிங் நடத்தினார் இன்றைக்கி. அதாவது இந்த அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதாகவும் மற்றபடி இந்த செக்யூரிட்டி ரிப்போர்ட் பாஸ் பண்ணுறதுக்கு அவருடைய கையெழுத்து தேவை. ஆகவே அவர் வர வேண்டிய அவசியமே போச்சார். 3rd டிசிப்ளினி கமிட்டி வந்து மீட் பண்ண போறாங்க டெல்லியில. அதுல வந்து இந்தியாவின் சேர்ந்த 4 கிரிக்கெட் வீரர்கள் ஸ்பாட் ஃபிக்ஸிங் இருந்ததாக கேள்விப்பட்டதுனால அதை கொஞ்சம் அவருடைய ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு ஒரு முடிவு பண்றதுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு டெல்லியில.
கிரிக்கெட் போர்டினுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது முக்கிய முடிவுகள் கிரிக்கெட் விளையாட்டு தொடர்பாக எடுக்கப்பட்டதா இன்னைக்கு?
அதில் முக்கியமான சமாச்சாரம் என்ன அப்படின்னா, வர நவம்பர் மாசத்துல டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் இங்க நடக்க போகுது. ஏனென்றால் டெண்டுல்கர் எழுதி 198 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு இருக்காரு. இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் எங்க விளையாண்டு போறாருன்னு கேள்விப்படும் போது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா விளையாடலாமோ அப்படின்னு ஒரு பேச்சு நடந்தது. ஆனா அந்த டூரை பத்தி ஒரு பேசவே இல்லை, மீட்டிங்ல ஒரு டிசிஷன் ஆகவே இல்லை. அதுக்கு விட்டுட்டு இந்த மீட்டிங்ல வந்து இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் டூர் பண்றதாக ஒரு ப்ரொபோசல் அப்ரூவ் ஆயிடுச்சுங்க. அதுல வந்து 2 டெஸ்ட் மேட்ச், 5 ஓடியே நடக்க போகுது. அந்த டெஸ்ட் மேட்ச் ரெண்டு விளையாண்டாருன்னா டெண்டுல்கருடைய 200 டெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து இந்தியாவிலே முடிய போகுது. அந்த 2 டெஸ்ட் பண்றதுக்கு வெளியே வந்தவங்களுக்கு மும்பை கல்கத்தா இருக்கிறதா கேள்விப்படுறாங்க.
இந்தியா வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, அதை வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு வந்து ஏற்றுக்கொண்டாங்களா? அப்புறம் தேதிகள் முடிவாயிருச்சா?
இந்த முடிவு வந்து ப்ரப்போஸ் பண்ணதுனால இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட போகும். ஏது வெஸ்ட் இண்டீஸ்க்கு இந்த டைம்ல வந்து ஒரு மேட்ச் ஒன்றும் இல்லாததுனால, எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு இல்லாததுனால நிச்சயமா வருவாங்க அப்படின்னு போர்டு மெம்பர்கள் நம்புகிறாங்க.
இப்ப டெண்டுல்கர் வந்து தன்னுடைய 200th டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இந்தியாவில விளையாட வேண்டும் அப்படின்றது கிரிக்கெட் போர்டினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது வந்து இப்படி டெண்டுல்கர் அதுக்கான விருப்பம் தெரிவிச்சாரா இல்ல கிரிக்கெட் போர்டு தரப்புல வந்தது அந்த சஜஷன்?
சொல்ல போனா டெண்டுல்கருடைய விருப்பம் இது. இல்ல அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ் இல்லைங்கும் போது உங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா போய் விளையாட நிலைமை ஆயிருக்கும். அங்கேயே வந்து அவருடைய 200 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கணும். அதை விட்டு போட்டு அவருடைய ஒரு விருப்பம் இருந்ததுனால போர்டு மெம்பர்கள் அது வந்து ஒத்துட்டதுனால அந்த 2 டெஸ்ட் மேட்ச் முக்கியமா சொல்ல போனா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து காரணமே டெண்டுல்கருடைய அவருடைய விருப்பத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் தான்.
ஐபிஎல் போட்டிகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து அந்த விசாரணை தொடர்பாக இன்னைக்கு அதான் டிஸ்கஸ் ஆச்சா?
ஐபிஎல் பத்தி ஆன்டி கரப்ஷன் சீஃப் ரவி சவானியோடைய ரிப்போர்ட் பிளேஸ் பண்ணாங்க இன்னைக்கு. அது டிஸ்கஷன் பண்ண பிறகு ஒர்க்கிங் கமிட்டி சொல்லிச்சு, 2 பேர் டிசிப்ளின் கமிட்டி இருக்கு அதுல. அது வந்து அதுல வந்து மெம்பர் வந்து நிரஞ்சன் ஷா அவரும் ஜெட்லி அவரும் வைஸ் பிரசிடென்ட். இந்த 2 பேர் கூடிய அந்த டிசிப்ளின் கமிட்டி ஒரு அடுத்த வாரம் டெல்லியில வந்து மீட் பண்ண போறாங்க. இந்த ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்றதுக்கோசரம் அவங்க ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் அடுத்த மீட்டிங்ல டிசிஷன் எடுப்பாங்க.
கொல்கத்தாவில் இருக்கும் இந்து பத்திரிகையின் செய்தியாளர் சபாநாயகன் நிகழ்ச்சியில் நிறைவாக.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 3 பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மாவில் வேளாண் தொழில் புரியவே தமிழர்கள் பெருமளவு குடிபெயர்ந்து சென்றனர். இன்று கூட பெரும்பான்மையான தமிழர்கள் கிராமங்களில் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றனர்.
சதாசிவ மகுடவேத வேதாந்த பூர்வ வித்யானந்த கரதள பிரம்மஸ்வரூப ருத்ராட்சதாரண்யம் பொருந்தியும் துஷ்டனிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்தும் பக்தர்களை ரட்சித்தும் வறுமவினை நோய்களை பஞ்சாட்சர மகிமையால் தீர்த்தும் புத்திர சந்தான சௌபாக்கிய சேமலாபத்தை.
ரங்கூனிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் புகழ்பெற்ற பெலிக்கன் முனீஸ்வரன் கோயில் உள்ளது. பெலிக்கனில் 150 தமிழ் குடும்பங்கள் இருக்கின்றன. இவர்கள் அனைவரும் வரத்தநாடு மன்னார்குடி போன்ற இடங்களிலிருந்து சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே குடியேறியவர்கள்.
உலகமெனும் ஊருண்டையிலே முழுமதி முனியனப்பா உழவர் எனும் தலைமையிலே பிழைக்கான் தருமானப்பா.
இந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் கைலி அணிந்திருக்கின்றனர். வயதான பெண்கள் சேலைகளையும் இளம் பெண்கள் அதிக அளவில் பர்மிய உடைகளையும் அணிந்திருக்கின்றனர். வீடுகள் பல மரத்தால் கட்டப்பட்டிருக்கின்றன. பசுவையும் காளை மாட்டையும் ஏரில் பூட்டி இங்கே உழவு நடந்து வருகிறது. வேளாண் தொழில் குறித்து 10 ஏக்கர் வைத்திருக்கின்ற செல்வத்திடம் பேசினேன்.
ஒரு மாடுனா 3-4 லட்சத்துக்கு இருக்கு. அப்ப நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சுதான் செய்தாவில் இருக்கு.
உங்களுக்கு எத்தனை ஏக்கரா இருக்கு, என்ன நீங்க பண்றீங்க?
10 ஏக்கர் இருக்கு. இப்போ வந்து என்ன பயிர், இப்போ நெல் போடுறோம். நெல் போட்டு முடிஞ்சு அறுத்துக்கிறது முடிஞ்ச பயிர் போடுறோம். பயிர் போட்டு அது 2வது மாதத்தில் போல் பருப்பு விளையும். அப்போ தான் நாங்கள் விற்கிறது.
நெல் அதிகம் லாபம் வருமா, பருப்பில் அதிகம் லாபம் வருமா?
விலை இருக்கிறப்போ நெல்லும் வந்து 3000 ரூபா போல இருக்கும் 10 கூடைக்கு. பயிரும் ஒரு கூடைக்கு 25000 ரூபா 27000 ரூபா அவ்வளோத்துக்கு விலை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே
குரு விவசாயியான குப்புசாமியோ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது என்கிறார்.
இந்த 1.5 ஏக்கர் தான் போட்டுக்கிறோம் நாங்கள். பருத்துக்கு என்ன வருமானம் கிடைக்கிறத சாப்பிட வேண்டிதான், இப்படி செலவழிக்க வேண்டிதான். மிச்சம் கிடைக்காது. அன்னன்னைக்கு சாப்பிட அன்னன்னி உழைக்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அவ்வளோதான்.
இப்போ தமிழ் ஆளுங்கள்லாம் சிறு விவசாயிகளாக இருக்காங்களா இல்லை பெரிய பெரிய நிலம்லாம் வச்சுருக்காங்களா?
சின்ன வயசு தான், 10 ஏக்கர் 5 ஏக்கர் அவ்வளோதான் இருக்குது. இந்த பக்கம் மேல்மையாக இல்லை, எல்லாம் அன்னன்னைக்கு சாப்பிட்றவங்க தான். இங்கே வேலை முடிஞ்சுன்னா அங்கே சாப்பிட்டாங்களா போய் கூலி தூக்க வேண்டியதான்.
விவசாய கூலிகளாக இருக்கும் தமிழர்கள் படிப்பு வாசனையற்று இருக்கின்றனர்.
என் பேர் கணசீர். இங்கே ஜனமாக அவ்வளவு படிக்கல, எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்க வைக்கல, இந்த வேலையில் தான் போட்டு கொடுறாங்க.
தமிழ் எழுத படிக்க தெரியுமா?
தமிழ் படிச்சதில்ல.
பர்மிய மொழி
ஜனமாக அவ்வளவு படிக்கல, இந்த கொஞ்சம் தான் அந்த இதுதான் அர்ஜுன் இது தான் தெரியும். அர்ஜு தான் அர்ஜுனோட முடியல, படிச்சு முடியல.
உங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ கூலி கிடைக்குது, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க?
600 ரூபா கிடைக்குது, அதை வச்சு சாப்பிட்டு இருக்கோம்.
வேளாண்மை இல்லாதனால என்ன பண்ணுவீங்க?
வேளாண்மை அப்படி தான் கூலியோட பார்த்தீங்கன்னா உங்களோட கூலி பார்க்கத்தான் தேவனும்.
ஜானுக்கு வெள்ளாமை வேலை தான் பார்க்குறோம், கூலி வேலை தான் செய்கிறோம்.
ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது?
4000 ரூபா 5000 ரூபா.
தெற்கு பர்மாவில் பல கிராமங்களில் தமிழர்கள் வாழ்கின்றனர். இந்த நாட்டில் விவசாயத்திற்கு முதுகெலும்பாக இருந்தது தமிழர்கள்தான் என்று பெருமை பொங்க கூறுகின்றார் பெலிக்கன் கோவிலின் நிர்வாகி உலகநாதன்.
அதாவது 1860 தமிழர்கள் வருகை இருந்த சமயம் இது வந்து வயல் கழனியாக வயலாக இல்லை, தரிசு நிலமாக முள்ளும் காடும் கரம்புமாக இருந்தது. அதனுடைய தமிழர்களுடைய உழைப்பால் தான் இந்த பகுதி மட்டுமல்ல இந்த நாடே விவசாய நாடானதுக்கு காரணம் தமிழர்களுடைய முழு உழைப்பு தான் காரணம். அதாவது 90% விவசாயிகளாக இருக்கின்றோம். கல்வியில் கீழ்நிலை மட்டத்தில் தான் இருக்கின்றோம். ஆனால் பொருளாதாரத்தில் மேல்நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் விளைவிக்கிற பொருட்கள்லாம் வெளிச்சந்தைக்கு அந்நிய சந்தைக்கு போகிறதில்ல. தரகர் மூலமாக 10 கை மாறி 16 கை மாறி போகிறப்ப எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிறது இல்லைங்க. அடி விலைக்கு தான் விற்கிறோம். அதனால் வருமானம் சொல்ல முடியாது, வசதினு சொல்ல முடியாது, நடுநிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம்.
தேசிய மையத்தின் போது தமிழர்களின் நிலங்கள் பல அரசால் பறிக்கப்பட்டு பர்மியர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டன. சிலர் தமது நிலத்தை மீண்டும் வாங்கியிருக்கின்றனர். வேறு சிலர் அரசிடமிருந்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகின்றனர். பிலிக்கன் கிராமத்தில் சிமெண்ட் சாலையும் மின்வசதியும் இருக்கிறது. மக்கள் பொதுவாக மன நிறைவுடன் இருக்கின்றனர்.
என் பேர் அஞ்சம்மா, எனக்கு 60 வயசு ஆயிட்டு. நாங்கள் கூலி வேலை தான் பார்க்குறோம்.
கரண்ட் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, இந்த ஊரில் இருக்க வசதிகள்லாம் சொல்லுங்கள்.
கரண்ட் இருக்கு, கோயிலேருந்து கிடைக்குது. சமுதாரிங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வேலை பார்த்தா எங்களுக்கு காசு கிடைக்கும். சொந்த வெள்ளாமல் வச்சுருக்கவங்க இருக்காங்க, எங்கள்கிட்ட வெள்ளாமல் இல்லை.
இப்போ நீங்கள் இந்தியாவுக்குலாம் போயிருக்கீங்களா?
போகலை.
போகணும்னு ஆசை இருக்கா?
போகணும்னு ஆசை இருக்குது. எங்கள் அக்கா இருக்காங்க இந்தியாவில், போகணும்னு ஆசை இருக்குது. வாட்ட விடாமல் போகாமல் இருக்கேன்.
வணக்கம் ஐயா, உங்கள் பேர்?
என் பேர் சண்முகநாதன். முதலிக்காக பிரம்மாநாடு ரொம்ப அதிகமான ஒரு முன்னேற்றத்தில் இருக்குது. கல்வியிலேருந்து கலாச்சாரங்கள் எல்லாமே முன்னேற்றம் தான் இருக்குது. கடந்த ஒரு 10 வருஷம் ரொம்ப பின்தாங்கிருந்துச்சு. இப்போ அதிகமாக முன்னேற்றம், பல வெளிநாடுகளிலேருந்து பல தொடர்புகளை கொண்டு நல்லதுமாக தான் இருக்காங்க, சிறப்பாக.
இமயத்தில் உற்பத்தியாகும் 5வது ஆறும் இன்ன பிற ஆறுகளும் நாட்டை வளப்படுத்துகின்றன. பொய்க்காமல் பெய்யும் மழையால் கடும் பொருளாதார தடைகள் இருந்த காலத்தில் கூட இங்கே உணவு உற்பத்தி பாதிக்கப்படவில்லை, உணவுக்கு தட்டுப்பாடும் ஏற்படவில்லை. மாட்டு வண்டிகள் இங்கே வரிசையாக செல்கின்றன. நாட்டின் பல பாகங்களில் கால ஓட்டத்தின் காரணமாக மாடுகள் தற்போது விடைபெற துவங்கியிருக்கின்றன. மெல்ல மெல்ல வேளாண்மை இயந்திரமயமாகி வருகிறது. இந்தியாவில் இருப்பது போன்ற பெரிய டிராக்டர்கள் இங்கே இல்லை. சிறியதாக ஒருவர் மட்டுமே இயக்கக்கூடிய உழவு இயந்திரங்கள் சீனாவிலிருந்து கொண்டு வரப்படுகின்றன. இந்த இயந்திரங்கள் நன்கு உழைப்பதாக கூறுகின்றார் சேரன்.
இது வந்து சீனாலேருந்து வந்த மிஷின். இது நாங்கள் விவசாயத்தில் உபயோகப்படுத்துவோம். ஏரம் ஓட்டலாம், வசகலப்பையும் ஓட்டலாம். இந்த மிஷின் வாங்கினது வந்து எல்லாம் 28 லட்சம்.
மாடை வச்சு பண்ணுறதை விட இது நிறைய பிரயோஜனம் இருக்கா?
மாடால் ஓட்டினா ஒரு நாளைக்கு 2 ஏக்கர் ஓட்டலாம். இதாலன்னா 10 ஏக்கர் மேலே ஓட்டலாம்.
மயன்மாரில் மூர் மாநிலம் ஜிஞ்சால் நீர்வீழ்ச்சியில் தற்போது வெள்ளப்பெருக்கு காணப்படுகிறது. இந்த நாடு நீர் வளமும் நில வளமும் மிக்க நாடாக இருக்கிறது. மக்களின் பிரதான தொழிலாக விவசாயமே தொடர்ந்து நீடித்து வருகிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரை கடந்த தலைமுறைகளில் விவசாயத்தை நம்பியே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்போதைய தலைமுறையினர் புதிய தொழில்களை, புதிய வேலைவாய்ப்புகளை நாடி நகரங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் செல்ல ஆரம்பித்திருக்கின்றனர்.
தட்டோனில் வசிக்கும் 64 வயதான விவசாயி வீராசாமி தனது சொந்த மகனும் தன் மகனையொத்த வயதுடையோரும் விவசாயத்தை விரும்பவில்லை என்கிறார்.
விவசாயம் செய்யறது வந்து இந்த தலைமுறைக்கு வந்து யாருமே ஒப்புக்கொள்ளலை. விவசாயத்தை எல்லாம் வியாபார விஷயமா வெளிநாட்டுக்கு போகவும் மற்ற தொழில்கள் செய்யறதுக்கு தான் விருப்பம். விவசாயம் இந்த மைதானத்தில் சேத்துலேயும் தண்ணிலேயும் செய்யறதுக்கு அவங்களுக்கு அறவே விருப்பம் இல்லை. எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போக நிற்கிறாங்க. நாங்கள் இந்த முதியோர்கள் தான் இந்த விவசாயத்தை செய்துக்கிட்டு இதோட நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம்.
தரமான கல்விச்சாலைகள் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை என்பதை கிராமங்களில் பரவலாக கேட்க முடிகிறது. தமிழர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் குடிப்பழக்கம் பல புதிய பிரச்சனைகளை தோற்றுவிப்பதாக இருக்கிறது.
தமிழ் இந்தியா.
உங்கள் பேர் என்ன?
நோ மை பிச்சகரன். ஒரு குப்பையில் இருக்கிறாள்.
இளம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்த தனசேகர் குடியால் பல குடும்பங்கள் நாசமாவதாக வருத்தப்படுகின்றார்.
இப்போ விவசாயம் பண்ணிட்டு ராத்திரியில் எல்லாமே குடிப்பாங்க. ஆண்கள் அப்படி சாராயம் குடிக்கிறதுனால பெண்களுக்கு ஒரு வீட்டு வருமான பிரச்சனைங்க நிறையா வரும். அதனால் சின்ன சின்ன குழந்தைங்க டவுனுக்குள் வந்து மற்றவங்க வீட்டுங்களை போயிட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சு அப்படி வாழ்ந்த தமிழ் குடும்பங்கள் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்கள் குடிச்சிட்டு சரியாக இல்லைனால டவுனில் கொஞ்சம் பரவாயில்லை.
பர்மாவில் கொண்டு வரப்பட்ட தேசிய மையத்தின் காரணமாக படித்த நடுத்தர வர்க்க தமிழர்கள் 60களில் இந்தியா திரும்பிவிட்டனர். இப்போது ரங்கூன் உள்ளிட்ட நகரங்களில் வசிப்பவர்கள் விவசாய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகின்றனர். ஆனால் கிராமங்களில் காணப்படும் பழைய சிந்தனைகள் முன்னேற்றத்தை தடுப்பதாக கூறுகின்றார் ரங்கூன் கல்லூரி பேராசிரியர் தமயந்தி.
ரொம்ப படிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட ட்ரெடிஷனல் வே ஆஃப் திங்கிங் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. பெண் குழந்தைங்களை படிக்கவே வைக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் என்ன படிச்சாலும் கல்யாணம் ஆயிட்டாங்க, மேற்கொண்டு வேலை பார்க்க முடியாது, மேற்கொண்டு படிக்க முடியாது. அதனாலதான் படிக்க வைக்கவே மாட்டேங்கிறாங்க. சில கிராம பக்கத்துல அவங்களோட திங்கிங் வே சேஞ்ச் பண்ணாம இருக்கிறாங்க.
இந்த தொடரின் அடுத்த பகுதியில் நகரில் வாழும் தமிழர்களின் நிலை குறித்து பார்ப்போம். தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடரின் மூன்றாம் பாகம் கேட்டீர்கள்.
ஆசிய ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவிடம் 3-4 எனும் கோல் கணக்கில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்கள் நாளைய விளையாட்டு அரங்கத்தில் நீங்கள் கேட்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.